சங்கநாதம் பாடலின் நிகழ்ச்சிகளை பிளானட் டிஃபன் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்கு காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பான தமிழ் உறவுகளே, இன்று அக்டோபர் 18 தேதி வெள்ளிக்கிழமை. எம் தமிழுக்கு ஐப்பசி முதலாம் நாள், சஃபர் 18. சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவின் 24 மணி நேரமும் ஓயாது ஒழித்து கொண்டிருக்கும் இன்ப தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு பூஜாவின் வணக்கம்.
எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்து கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
களவு என்னும் சாரறி வாண்மை அளவின்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில். களவு என்னும் காரறி வாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில்.
மற்றவர் பொருளை கவர நினைக்கும் அறியாமை அளவறிந்து வாழ்பவரிடத்தில் இல்லை.
இன்றைய சங்கநாதத்தில் நீங்கள் முதலில் கேட்கவிருப்பது மனித குலத்திற்கு தேவையான தர்மம் பற்றி தருகின்றார் ராதாகிருஷ்ணன் பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
தர்மம், சமஸ்கிருதத்தில் உள்ள தர்மம் என்ற சொல் எல்லா இந்திய மொழிகளிலும் இருக்கிறது. இது எந்த மொழியிலும் ஒரே சொல்லால் மொழிபெயர்க்க முடியாத ஒரு அற்புதமான சமஸ்கிருத சொல். தமிழில் அறம் என்று காலத்திற்கு தகுந்தாற்போல பொருள் கூறலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக தர்ம அர்த்த காம என்ற வடமொழி சொற்றொடருக்கு அறம் பொருள் இன்பம் என்று தமிழில் பொருள் கொள்ளப்படுவதை கூறலாம். ஆனாலும் தர்மம் என்ற வடமொழி சொல்லை தமிழில் அறம் என்ற பொருட்பட மட்டும் நாம் பயன்படுத்துவதில்லை. இறந்து உண்பவர்கள் தர்மம் செய்யுங்கள் என்று யாசிக்கும் பொழுது அங்கே தானம் என்னும் பொருளிலும், சட்டசபையில் ஒருவர் பேசும் பொழுது நீதி நேர்மை தர்மம் என்று சுட்டி காட்டுகின்ற பொழுது அங்கே நீதி நூல்களில் எழுதப்பட்ட சட்ட விதிகளை குறிப்பதாகவும், இதனையே சமயத்தை போதிக்கின்ற ஒருவர் நாம் அனைவரும் சனாதன தர்மமாகிய இந்து மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே தர்மம் என்ற சொல் மதம் சார்ந்த பழக்க வழக்கங்களையும் அனுஷ்டானங்களையும் குறிப்பதாகவும், பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவராகிய யுதிஷ்டிரன் பேரை தர்மர் என்று சொல்லும் பொழுது நெஞ்சார பொய் சொல்ல மாட்டார், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார் என்ற பொருளிலும் இந்த தர்மம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மொழியியல் சார்ந்த ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகளையும் தர்மம் என்ற புதுப்பெயரால் அழைக்கின்ற முறை உள்ளது. நாட்டை காப்பது அரசின் தர்மம், வேதம் ஓதுவது வேதியர் தர்மம், போர்க்களத்தில் போர் புரிவது போர் வீரனுடைய தர்மம், ஐந்து விதமான யஜ்ஞங்களை செய்வது இல்லறத்தானுடைய தர்மம், போதனை செய்வது குருவினுடைய தர்மம். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகளை தர்மம் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. வேதங்களில் தர்மம் சர சத்தியம் பத என்று சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள் அறம் செய்யுங்கள், உண்மையை பேசுங்கள் என்பதாகும். பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழகாக அர்ஜுனனுக்கு போர் வீரன் ஒருவனுக்கு இருக்கின்ற கடமைகளை கூறி போர் தர்மத்தை போதிக்கின்றார். அதாவது மகாபாரத போரின் ஆரம்ப நாளில் போர்க்களத்தில் அர்ஜுனன் தனக்கு எதிரே இருந்த எதிரிகளின் படையை பார்க்கின்ற போது தனது பிதாமகர், தனது குரு, தனது மூத்த சகோதரன், தன்னுடைய உறவினர்கள் அங்கே இருப்பதை பார்த்து இவர்களையா கொல்ல வந்தோம் என்று வருந்தி காண்டீபத்தை கை நழுவ விடுகின்றான். தேர்ச்சாரதியாக இருந்த கண்ணன் நிலைமையை கண்ணுற்று அர்ச்சுனனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார். போருக்கு வந்த போர் வீரனின் கடமை போர்க்களத்தில் எதிரிகளை கொல்வது, அது தர்மம். எனவே போர் வீரனாகிய நீ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட கடமைப்பட்டிருக்கிறாய் என்று கூறுவது பகவத்கீதையில் வருகிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தர்மத்தின் பொருள் உணர்ந்து எங்களுக்கு சமூகத்தில் கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றி இன்புற்று இருப்பதுதான் எங்களுக்குரிய சரியான அறமாகும்.
தர்மத்தை வாங்கிவிட்டீர்கள், எனவே எப்பொழுதும் ஈழத்தவர்களின் பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சங்கநாதம் என்றும் சங்கீத ரத்னம் திரு நாகமுத்து ரகுநாதன் அவர்களின் பக்தி பாடல் ஒன்றை தருகின்றோம். நற்சிந்தனைக்கு குட்டி கதையுடன் காத்திருக்கின்றார் மெல்பர்னில் இருந்து லிச்சு அவர்கள். வணக்கம் அக்கா.
இன்றைய நற்சிந்தனை கதையின் தலைப்பு இறந்த பாம்பு வளர்ந்தது.
ஞானி தங்கியிருந்த ஓர் ஊரில் அந்த ஊரைச் சேர்ந்த விவசாயி ஒருவன் தன் வீட்டுக்கு பின்னால் சுமார் 2 அடி நீளமுள்ள ஒரு பாம்பை அடித்துக் கொன்றான். உடனே தன் வீட்டுக்கு வந்து தன் மனைவி மகனிடம் நான் 3 அடி நீளமுள்ள பாம்பை கொன்றேன் என்று சொன்னான். அதை கேட்டு அதிசயித்த மனைவி பக்கத்து வீட்டு பெண்மணியிடம், என் கணவர் 5 அடி நீளமுள்ள பாம்பை தனி ஒருவராக அடித்துக் கொன்றார் தெரியுமா என்று பெருமையுடன் சொன்னாள். அந்த பெண்மணியோ பக்கத்து தெருவில் உள்ள தன் தோழியிடம், எங்கள் தெருவில் ஒருவர் 10 அடி நீளமுள்ள பாம்பொன்றை கொண்டிருக்கின்றார் என்று தெரிவித்தாள். அதை கேட்ட தோழி பக்கத்து ஊரில் இருந்து வந்த தன் உறவினரிடம், எங்கள் ஊர்க்காரர் ஒருவர் 30 அடி பாம்பை சாகடித்திருக்கிறார் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஞானி, மிகைப்படுத்துவதால் கற்பனை திறன் வேண்டுமானால் வளருமே தவிர உண்மை இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்று ஊர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். இதை கேட்ட விவசாயி தான் 2-3 ஆக்கியது இப்போது 30 ஆகிவிட்டதை அறிந்தார். ஆனாலும் 30 அடி பாம்பை கொன்ற பெருமையை விட்டுக் கொடுக்க அவனுக்கு மனதில்லை. ஆனால் தன் வீரம் பற்றி புதிதாக வந்திருக்கும் ஞானிக்கு என்ன தெரியும் என்று அலட்சியமாக கேட்டான். உடனே ஞானி விவசாயியின் 5 வயது மகனை அழைத்து, உன் அப்பா 30 அடி பாம்பையா கொன்றார் என்று கேட்டார். ஆனால் அவனோ அவரை அதிசயமாக பார்த்துவிட்டு, செத்த பாம்பு வளருமா என்று கேட்டார். அதை கேட்டு ஏளனமாக சிரித்தார் ஞானி. தந்தையர் பாம்பை கொன்றதாக சொன்னவுடனே அவன் ஓடிப்போய் பார்த்திருக்கின்றான். அது வெறும் 2 அடி பாம்புதான் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கின்றது. அந்த பையனை போல எல்லோரும் உண்மையை ஆராய்ந்திருந்தால் வதந்தியை பரப்ப நேர்ந்திருக்காது இல்லையா என்று அவர் ஊர் மக்களை பார்த்து கேட்டார். மக்கள் அனைவரும் தலை குனிந்து கொண்டனர். நன்றி.
எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கென்ன என்று தூக்கத்தில் இருக்கும் எம் தமிழ் உறவுகளை விழித்தெழும்பு தமிழா என்று கூவுகின்றார் ஆஸ்திரேலியாவில் இருந்து கவிஞர் நந்திவர்மன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம்.
தமிழா உன்னைத்தான், தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, முதுகெலும்பு இல்லாமல் இதுவரைக்கும் இருந்து விட்டாய், தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, ஊக்கத்தை மறந்தாய் ஏக்கத்தில் வாழ்கின்றாய், தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, போட்டியிட்டு மடிகின்றாய் மாட்டிவிட்டு கெடுக்கின்றாய், தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, கொடுத்து வாழ மறுக்கின்றாய் எடுத்திடவே நினைக்கின்றாய், தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, ஒற்றுமையை கைவிட்டாய் உற்றவரை பகைத்திட்டாய், தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, உழைத்து வாழ மறுக்கின்றாய் பிழைக்க வழி தேடுகின்றாய், தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, மடைமையிலே வாழாதே தடைகளினால் தளராதே, தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, வேலை வந்து விட்டதடா நாளையும் தன் சொந்தமடா, தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு, வேலை வந்து விட்டதடா நாளை உந்தன் சொந்தமடா, தமிழா உன்னைத்தான் விழித்தெழு விழித்தெழு.
இன்றைய சங்கநாதத்தில் தமிழகத்தின் தலைவர்களை பற்றி கவிஞர் கண்ணதாசன் கூறியதை உங்களுடன் பகிர காத்திருக்கின்றார் பிரிஸ்பேனில் இருந்து முத்துக்கண்ணன் அண்ணா அவர்கள். சொல்லுங்கள் அண்ணா.
இன்றைய வரலாற்று பதிவு கருணாநிதியும் எம்ஜிஆரும் பற்றி கவிஞர் கண்ணதாசன் பகிர்ந்து கொண்டது. அரசியலில் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும், தலைவராக வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுதுமே எம்ஜிஆருக்கு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. சினிமா உலகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை விட்டுவிடக் கூடாது என்பதில் அவர் முழுமூச்சாக இருந்தார். அவர் நினைப்பாரை தவிர முழுநேர அரசியல்வாதியாக முழு நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று எப்போதுமே அவர் விரும்பியதில்லை. ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக அரசியலில் தலைவராக்கிய பெருமை நண்பர் கருணாநிதிக்கு உண்டு. கட்சியில் இருந்து அவரை விலக்கியதன் மூலமாக ஏராளமான கூட்டத்தை அவர் பக்கத்தில் ஓடவிட்ட பெருமை கருணாநிதிக்கு உண்டு. எம்ஜிஆரை பின்தொடர்ந்து தொண்டர்கள் அனைவரும் போய்விட்டார்கள். முதன் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு ஏற்பட்டது 1961 அந்த பிளவுக்கு நானும் சம்பத்தும் காரணமாக இருந்தோம். எங்களை பின்பற்றி வந்தவர்கள் மாவட்டங்களின் நல்ல தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் அவ்வளவாக வரவில்லை. எங்களிடம் வந்த தொண்டர்கள் திமுக கழகத்தில் இருந்து கொஞ்சமும் காங்கிரஸில் இருந்து கொஞ்சம் இருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் விளக்கப்பட்ட பிற்பாடு அவருக்கு பின்னணியாக நின்றவர்கள் அனைவரும் மிக அற்புதமான திமுக கழக தொண்டர்களாக இருந்தார்கள். கட்டுப்பாடற்ற முறையான செயல் திட்டமற்ற தொண்டர்களாக இருந்தாலும் ஒரே தலைவரின் கீழ் திகழ்கின்றார்கள். எம்ஜிஆரின் மீது அவர்கள் உயிரையே வைத்திருந்தார்கள். அந்த முறையில் எம்ஜிஆரை பின்பற்றி அனைவரும் போனார்கள் என்பது மட்டுமல்லாது, அரசியல் கட்சியிலிருந்து ஒரு தலைவர் நீக்கப்பட்டார் என்பதற்காக நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்ட சம்பவம் இது இரண்டாவது முறையாகும். முதன்முறை இந்திரா காந்தி நீக்கப்பட்ட போது முதன் முதலில் எப்படி நாடு முழுவதும் ஒரு எதிரொலி ஏற்பட்டதோ அப்படித்தான் எம்ஜிஆர் நீக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலி ஏற்பட்டது. இந்த எதிர்ப்பு கிளர்ச்சியைப் போலவே மாபெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. அங்காங்கே கார்களையும் பஸ்களையும் லார்களையும் நிறுத்தி அதில் எழுதத் தொடங்கினார்கள். சின்ன சின்ன பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை ஈடுபட்டார்கள். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். கைவண்டி இழுப்பவர்கள் கடலை விற்போர் வரை ஆத்திரம் கொண்டிருந்தார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. அப்படி தொடங்கிய உடனே அது தமிழக அளவில் பெரியதாக வளர்ந்து மிகச் சுலபமாக நடந்தது. வளர்ந்தது என்று சொல்வதை விட வளர்ந்த நிலையிலேயே அது உருவாயிற்று என்று சொல்வது பொருந்தும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் கட்சியாக தமிழகத்தில் விளங்கும் என்று நான் எதிர்பார்த்தது உண்டு. அது நியாயமாக நடந்துவிட்டது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 80% அதில் போய் சேர்ந்து விட்டது. அதை சரி கட்டவும் அப்படி ஒன்றும் இன்று இல்லை என்று நண்பர் கருணாநிதி பல்வேறு திசையில் பிரயாணம் செய்து பார்த்தார். பல ஊர்களில் அவரால் பேசாமல் போக முடிந்தாயிற்று. எம்ஜிஆர் மீது ஜனங்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கும் இருந்த பிரியம் என்பது சாதாரணமானதாக இருந்ததில்லை. அதற்கு காரணம் நியாயமா இல்லையா என்று ஆராய்வதை விட ஏதோ சில காரியங்களை அவர் செய்திருக்கிறார், செய்யக்கூடியவர், நியாயமானவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர் என்றெல்லாம் மக்கள் எண்ணினார்கள். அப்படியே எண்ணிய மக்களின் மீது வீண் போகவில்லை. கருணாநிதியின் மீது மக்களுக்கு நல்ல பெயரை அதுதான் போக்கடித்தது. எம்ஜிஆரை அவள் விளக்காமல் இருந்திருந்தால் நிலைமை வேறுபட்டிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் ஆட்சிக்கு வருவது என்பது இன்னும் ஒரு 25 நடக்காமலே போயிருந்திருக்கும். எம்ஜிஆரும் கருணாநிதியும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அவருடைய வளர்ச்சியை கருணாநிதியால் நிறுத்த முடியவில்லை. யாரோடு உறவு கொண்டால் எதிரியை தீர்த்து கட்டலாம் என்பதில் கருணாநிதியை விட எம்ஜிஆர் கெட்டிக்காரராக விளங்கினார். கருணாநிதிக்கு இல்லாத திருமிகளும் எம்ஜிஆருக்கு இருந்ததாக அந்த காலங்களில் கருதப்பட்டது. உண்மையாகவே ஒரு கட்டத்தில் ஆகிவிட்டது. எனக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் நீண்ட காலமாக தொழில் தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு கசப்பு இருந்தாலும் இனிப்பும் இருந்தது. ஆனால் அரசியலில் நடந்து கொண்ட சாமர்த்தியம் அவருக்கு எனக்கே திகைப்பை ஏற்படுத்தியது. நாம் கூட அந்த அளவுக்கு உழைக்கின்ற சக்தி இல்லை என்பது புரிந்தது. திண்டுக்கல் தேர்தலின் போது அவர் ஈடுபட்ட பிரச்சாரம், இரவு பகல் பாராது அவர் செய்த சுற்றுப்பயணம், இது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சோம்பல் என்பது துளியும் இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சந்திப்பதற்கு தயாராக இருந்தது மாபெரும் வெற்றியை அவருக்கு தேடித்தந்தது. எம்ஜிஆர் விஷயத்தில் யானை தடம் தப்பியதை போல தப்பினாரே தவிர மற்ற அவருக்கு அரசியல் சாமர்த்தியம் என்பது மிக அதிகம். நிர்வாகத்தில் ஏற்கனவே இருந்த எல்லோரையும் விட திறமைசாலி என்று செக்ரட்டேரியட்டில் உள்ளவர் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அவரை பொறுத்தவரை இருந்த மிகப்பெரிய பலவீனம் பணம், பதவி, அந்த இரண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கு போகத்தான் மற்றவர்களுக்கு என்று கலைஞர் நம்பினார். இந்த எண்ணம் எம்ஜிஆரிடம் எப்போதும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் கருணாநிதியை பொறுத்தவரை ஒரு பதவி காலியானால் அதில் மாறனை போடலாமா, மற்ற நெருங்கிய நண்பர்களை போடலாமா, உறவினர்களை போடலாகாம் என்றுதான் கருதுவார். பணம் ஏதாவது கிடைக்குமா, குடும்பத்திற்கு ஒதுக்கியது போக மற்றவர்களுக்கு செலவழிக்கலாம் என்று கருதுவார். அதே நேரத்தில் நானும் அவரோடு 25 வருடங்களாக பழகியிருந்தேன். காரில் ஏறி உட்கார்ந்தாலோ, கடை வீதியில் இறங்கினாலோ யாராவது பிச்சைக்காரர்கள் வந்து கேட்டால் நாளனா போடலாம் என்கிற எண்ணம் கூட ஒருபோதும் அவருக்கு இருந்ததில்லை. அப்படி போடுவது பயனற்றது என்று கருதுவார். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த மட்டில் 1000 கொடுக்க வேண்டிய இடத்தில் 2000 கொடுத்து நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று கருதுபவர். இரண்டு பேருக்கும் இடையில் பேதம் இது போன்ற கருணாநிதியின் சுவாமி மீது பணத்தையும் பதவியையும் பெரிதாக நினைத்த காரணத்தால், அந்த பலகீனத்தால் மிகப்பெரிய அவருடைய பலங்கள் எல்லாம் அடிபட்டு போய் சிரமங்களுக்கிடையே கருணாநிதி வாழ்கிறார். நன்றி.
சமூக அறிவித்தல்கள்.
பிரதீபன் அவர்களினுடைய செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழா எதிர்வருகின்ற 10 தேதி நவம்பர் மாதம் 2019 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:35 மணி முதல் இலக்கம் 13 மே வீதி மாண்ட்ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பாக வெளியிடப்பட இருக்கிறது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பூ பிரதீபனின் செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழாவும் கலை நிகழ்வும் எதிர்வருகின்ற 10 தேதி நவம்பர் மாதம் மாலை 6:35 மணிக்கு இலக்கம் 13 மே ரோட் மாண்ட்ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்.
நினைத்தாலே இனிக்கும் திரை இசை திருவிழா மில்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் பாடல்களுடன், ஆக்லாந்தின் சிறந்த வாத்திய கலைஞர்களுடனும், இசைத்தென்றல் ரவி முத்து மாணிக்கத்தோடும், நியூசிலாந்தின் 17 சிறந்த பாடகர்களுடன் எதிர்வரும் 26 தேதி சனிக்கிழமை மாலை 6 மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும். அன்பளிப்பு 10 வெள்ளிகள் மாத்திரமே. தொடர்புகளுக்கு ரவி 0219919594. மறந்து விடாதீர்கள், எதிர்வரும் 26 தேதி சனிக்கிழமை மாலை 6 நினைத்தாலே இனிக்கும்.
வணக்கம். மலை ஏறியது வடகொரிய சாமி. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங் மறுபடியும் 2744 மீட்டர் உயரமான கெட் அ பேக்ரூ மலையில் வெள்ளை புறவியில் ஏறி பறந்தார். எத்தனை ஏவுகணைகளை பறக்க விட்டாலும் இன்று கவனிப்பாரற்று போன வடகொரிய அதிபர் மறுபடியும் மலையேறி இருக்கின்றார். சிரியாவில் மூண்டுள்ள 2 போரில் சிரிய அதிபர் ஆசாட்டும் துருக்கிய அதிபர் தையப் எர்டோகனும் யாரும் எதிர்பாராமல் அமெரிக்க அதிபரையே தள்ளி வீழ்த்திவிட்டு அரசியல்வானின் முன்னணி திரைக்கு வந்து விட்டார்கள். இந்த நிலையில் கிம் ஜோங் உங் ஆடி காற்றில் அம்மி பறப்பது போல பறக்க விடப்பட்டிருக்கின்றார். ஆங்காங்கு ஆயில் டேங்கர்களை சுட்டு திரிந்த ஈரானையும் இன்று யாரும் திரும்பி பார்க்காத நிலை உருவாகி இருக்கின்றது. அந்தளவு தூரம் வடகிழக்கு சிரியாவில் நிலைமை மோசமாகி இருக்கின்றது. அதேவேளை பிரிட்டனை எடுத்துக்கொண்டால் பிரிக்ஸ் மூலமாக வெளியேற பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கே மேலும் 2 உள்ளன. பாவம், அவரும் எக்கேடு கட்டு போனாலும் சரியென உலகம் இன்று அவரையும் கைவிட்டுவிட்டது. இதற்கிடையில் கிம் ஜோங் உங் களமிறங்கி குதிரையோட காரணம்தான் என்ன? தமிழகத்தில் நடிகர் ஒருவர் அடிக்கடி இமயமலை போவதும், அதன் பின் திரைப்பட வெளியீட்டை அறிவிப்பதும், அரசியலுக்கு வருவேன் என மிரட்டுவதும் போல கிம் ஜோங் உங்கும் மிரட்டுவது வழமையாக இருந்து வருகின்றது. இவர் மலையேறி குதிரை ஓடினால் ஏதோ பெரிய அனர்த்தம் நடக்கும் என்பது போல பாமரத்தனமான வடகொரியர்களின் ஐதீகம். 2017 பார்க்கு மலையில் குதிரையில் ஓடிய பின்னதாக நீண்ட தூர ஏவுகணையை ஏவினார் வடகொரிய அதிபர். 2018 செப்டம்பர் மாதம் 20 திகதி தென்கொரிய அதிபர் மூன் ஏ இன்னுடன் இதே மலையில் தோன்றி கொரியாவினுடைய வடக்கும் தெற்கும் இணையும் என உலகிற்கு கைகோர்த்து காட்டினார். அப்பொழுதும் இந்த மலையின் மேலேயே அவர் ஏறி நின்றார். இந்த மலை பகுதியில் தான் முற்காலத்திலே டன்கூன் வாங்குயம் என்ற வடகொரியர் சக்திமிக்க மாயத்தனம் மிக்க இவர் சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னதாக வடகொரியாவில் தோன்றி கொரியா என்ற நாட்டையே உருவாக்கியதாக கூறப்படுகின்றது. அத்தகைய பெருமை மிக்க இந்த மலை பகுதியானது இமயமலையில் தமிழர்கள் புலிக்கொடி ஏற்றியது போன்ற ஒரு கனவு மலையாக இருக்கின்றது. ஆகவேதான் அங்கு போயிருக்கின்றார் வடகொரிய அதிபர். அடுத்த அதிரடி தொடங்க போகிறது என்பது அந்த நாட்டு KCNA தொலைக்காட்சி தரும் செய்தியாகும். இது முற்று முழுதான பிரச்சாரம், போட்டோஷாப்பில் அழகுபடுத்திய படம் என்று மேலை நாடுகள் கெக்கலித்து சிரித்துள்ளன. வடகொரிய ஏவுகணை மலையேறி போக இப்போது இவரே மலையேறி உள்ளார் என்பது அவர்களுடைய சிரிப்புக்கு காரணமாகும். இருப்பினும் உலகம் இவரை ஆச்சரியமாக பார்க்க தவறவில்லை. நாளை டொனால்ட் ட்ரம்பும் ஈரானும் ஏதாவது புதிய குருவி வானங்களை விட்டு உலகின் கவனத்தை திசை திருப்புவார்களா, இல்லை ஆத்தா மலையேறி விட்டதென கன்னத்தில் போட்டுக் கொள்வார்களா தெரியவில்லை. அந்தளவு தூரத்துக்கு அமைந்திருக்கின்றது வடகொரிய அதிபரனுடைய நாடகம். ஐரோப்பிய வீதிகளில் வாகனங்கள் கக்கும் நச்சு புகை காரணமாக 2016 கணக்கீடுகளின்படி 400,000 பேர் மரணம் வருவதற்கு முன்னரே விரைவு மரணத்தை சந்தித்து விட்டார்கள் என்றும் இதற்கு நச்சு புகை காரணம் என்றும் அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சூழல் பாதுகாப்பு பிரிவாகிய EEA அறிக்கை இந்த தகவலை தந்திருக்கின்றது. இதயத்தில் சுகையினம், இரத்த குழாயில் சுகையினம், சுவாசப்பையில் பிரச்சனை, மாரடைப்பு உள்ளிட பல்வேறு சுகையினங்கள் உருவாவதற்கு வளிமண்டலத்தில் கலந்திருக்கின்ற வாகனங்கள் கக்குகின்ற புகை காரணமாக உருவாகுகின்ற உயிரை அழிக்கக்கூடிய புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய பருக்கைகள் வளிமண்டலத்தில் நிறைந்து கிடக்கின்றன. இது இருக்க வேண்டிய அளவை விட கூடுதலாக பல நகரங்களில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இது ஒரு மரண புகை என்பது தெரியாத மக்கள் இதற்குள் குளித்து சுவாசித்து விரைவு மரணத்தை தேடிக்கொள்கின்றார்கள். ஐரோப்பாவில் மட்டுமல்ல உலகத்தின் பெரிய நகரங்களில் எல்லாம் இது பாரிய பிரச்சனையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டலம் மாசடைவதை தடுப்பதற்காக டென்மார்க்கில் C40 என்கின்ற பெயரில் 34 உலக புகழ்பெற்ற பெருநகர மேயர்கள் சந்தித்து கலந்துரையாடி எப்படி 140 மில்லியன் மக்களை இந்த நச்சு புகையின் மரணத்திலிருந்து காப்பாற்றுவது என்பது தொடர்பாக பேசியிருந்தார்கள். இது குறித்து டென்மார்க்கினுடைய தலைநகர் ஹெபென்ஹேகனுடைய மேயர் பேசுகின்ற பொழுது, கடந்த 30 வருடங்களுக்கு முன்னர் டென்மார்க் தலைநகரை சுற்றியிருந்த நீர்நிலைகளில் நீராடலாமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. இப்பொழுது அவை சுத்தமான நீர்நிலைகளாக மாறி நீராடக்கூடிய வகையில் இருக்கின்றன. அதுபோல இப்பொழுது காற்று மண்டலத்துக்கு உள்ளே மனிதன் நடமாட முடியுமா என்ற கேள்வி ஏற்பட்டிருக்கின்றது. இதையும் வென்றெடுப்போம் என்று அவர் தன்னுடைய நம்பிக்கையை தெரிவித்தார். இது டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளே.
நன்றி நேயர்களே, இத்துடன் எம் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன. இன்று நம் நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை, அதை நீ முடிக்கும் வரை என்பது போல நீங்கள் நினைத்தது அனைத்தும் நன்றே நிகழட்டும். வரும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு இனியவையாக அமைய வேண்டி விடைபெறுவது உங்கள் பூஜா.